ஸ்ரீ குருபியோ நமஹா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 30. பிரஜைகளை உருவாக்கும் பொருட்டு தர்மபத்தினி வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு பூலோகத்தில் ஹிமாச்சலத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் பிந்து சரஸ் என்னும் இடத்தில் ஸ்ரீ பகவானை நோக்கி தவம் புரிந்த கத்தவ பிரஜாபதியின் தவத்தினை மெச்சிய பகவான் மனம் குளிர்ந்து நேரே பிரத்யக்ஷமாகி, நாளைய மறுதினம் இந்த லோகத்தை பரிபாலனம் செய்து வரும் சுவயம்பூவ மனுவானவன் தனது மகளான தேவகூதியை உனக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக உம்மை தேடி வருவார். அப்பொழுது மனம் குளிர்ந்து நீயும் தேவகூதியை திருமணம் செய்து கொண்டு பல்லாண்டுகள் வாழ்ந்து என்னிடம் வந்து சேர்வாய் என்று கூறியதோடு தாமே உமக்கு பிள்ளையாகவும் பிறப்பேன் என்றும் கூறி மறைந்துவிட்டார். அதே போல பகவான் கூறிய நாளில் சுவயம்பூவ மனுவானவர் தனது மகளுடன் வந்து கர்த்தமரை நமஸ்கரித்து அவரை வரவேற்ற கர்த்தமரும், நீரே பகவானின் ரூபமாக இந்த உலகத்தை ஆள்கின்றீர்கள் என்று பதிலுக்கு இவரும் நமஸ்கரிக்க, ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டு தனது மகள் தேவகூதியை கர்த்தமருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டுகின்றார். மனு சக்கரவர்த்தியின் மகளும் உத்தானபாதனின் சகோதரும் ஆகிய மகாலட்சுமியை ஒத்த உமது புதல்வியை மணக்க பகவானும் என்னிடம் கூறியுள்ளார். நானும் பாக்யவான் ஆனேன் என்று கூறி கர்த்தம பிரஜாதிபதி தேவகூதியை மனம் செய்து கொண்டார். கர்த்தமர் அழகானதொரு ஆகாய விமானத்தில் தனது மனைவியை அமர்த்தி ஜம்புத்வீபம் முதலான தீவுகளும் பாரத வருஷம் முதலியான வருஷங்களும் கூடியுள்ள இந்த பூ உலகம் முழுவதையும் தன் பத்தினிக்கு காண்பித்து திரும்ப தனது பிந்துசரஸ் நதிக்கரையில் உள்ள குடிலுக்கு வந்து சேர்ந்தார். இப்படியே பிரஜைகளை படைக்கும் நோக்கில் 9 பெண்களை பெற்றெடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு தான் துறவு மேற்கொள்ளப் போவதாக கூறுகின்றார் கர்த்தம பிரஜாபதி. கர்த்தமரிடம் ஆகூதி தனக்கு ஒரு ஆண் மகவு வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். அதன்படியும் முன்னரே பகவான் திருவுளம் கொண்டிருந்தபடியும் அந்த பரம பக்தரான உத்தம தம்பதிகளுக்கு மகனாக பகவானே கபிலர் என்ற பெயரில் பிறக்கின்றார். தேவகூதி பலகாலம் செய்த பகவத் ஆராதனையினால் ஞானாதி குணங்கள் நிறைந்த மதுசூதனன் அவளது கர்ப்பத்தில் ஆவாகனம் ஆகின்றார். கபிலராக அவதாரம் செய்தார். அப்பொழுது ஆகாயத்திலிருந்த தேவதைகள் சங்கம், துந்துவி, மிருதங்கம் போன்றவற்றை முழங்கினார்கள். மேகங்கள் மழையை பொழிந்தன. கந்தர்வ கிண்ணறர்கள் பாடினார்கள். ஆகாய தேவர்கள் அனைவரும் மலர்களை மழை போல பொழிந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ பிரம்மதேவன் மரிசி முதலிய ரிஷிகளுடன் சரஸ்வதி நதியில் சூழப்பட்ட கிருத்தமருடைய ஆசிரமத்திற்கு வருகை புரிந்தார். ஞானாதி குணங்கள் நிரம்பிய பரபிரம்மமே பிரகிருதி, புருஷன், ஈஸ்வரன் ஆகிய 3 தத்துவங்களின் உண்மையை அறிவிக்கும் பொருட்டு கபிலராக அவதரித்தமையை அறிந்த பிரம்மதேவன் ஆனந்தம் கொண்டு பிறகு கர்த்தமரையும் தேவகூதியையும் பார்த்து பேசத் தொடங்கினார். பிள்ளாய், ஒரு தகப்பனுக்கு மகன் செய்யக்கூடிய கடமையை பிரஜைகளை படைக்க வேண்டும் என்று கூறிய என்னுடைய வார்த்தையை ஏற்று அங்கீகாரம் செய்து முயற்சி செய்து 9 பெண்களையும் இதோ இப்பொழுது அந்த சர்வேஸ்வரனையே பிள்ளையாகவும் பெற்றிருக்கின்றீர்கள். இதுபோல ரிஷிசிரேஷ்டர்களான மரிசி முதலியவர்களுக்கு உனது 9 பெண்களை மனம் முடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உமக்கு இப்பொழுது பிறந்த பிள்ளை சாதாரணமானவன் அல்ல என்றும் அந்த பகவானின் அம்சமே ஆவார் என்றும் கூறினார். ஜீவாத்ம பரமாத்ம ஞானத்தை உத்தேசித்து ஜீவர்களின் கர்மங்களின் வேர்களை அறுக்கும் பொருட்டே உமது கர்ப்பத்தில் அவதரித்துள்ளான். இவன் அவித்யை மற்றும் சம்சயம் என்னும் தேக ஆத்ம அபிமானம் மற்றும் ஸ்வதந்திர ஆத்ம பிரம்மம் என்று இருவகைப்பட்ட அஜ்ஞானம் என்னும் முடிச்சுக்களையெல்லாம் அறுக்கவே பிறந்துள்ளான் என்று கூறி அருளி பின்னர் தனது சத்தியலோகம் சென்று சேர்ந்தார். பிரம்மதேவர் இவ்வாறு கூறிவிட்டு புறப்பட்டு போன பின்னர் அவரால் தூண்டப்பெற்று கர்த்தமர் உடனே தன் புதல்விகளை அவரவர் சீலத்தையும் ஒழுக்கத்தையும் விருப்பத்தையும் அனுஷ்டித்து ஜெகத் சிருஷ்டிகர்த்தாக்களான மரிசி முதலோருக்கு மனம் செய்து கொடுத்தார். கர்த்தமர் எல்லோருக்கும் வஸ்திரம், ஆபரணம் முதலியவற்றை கொடுத்து அவர்கள் எல்லோரையும் மனம் களிப்புறச் செய்தார். மரிசி என்ற முனிவருக்கு கலை என்ற பெண்ணையும், அர்த்தி என்னும் முனிவருக்கு அனுசையை என்ற பெண்ணையும், அங்கரசு என்னும் முனிவருக்கு ஸ்ரத்தை என்ற பெண்ணையும், புலஸ்தியருக்கு ஹவிர்பூவையும், புலகருக்கு கதியையும், கிரதுவிற்கு கிரியை என்னும் பெண்ணையும், பிருதுவிற்கு கியாதியையும், வசிஷ்டருக்கு அருந்ததியையும், அதர்வருக்கு சாந்தியையும் மனம் செய்து கொடுத்தார். அதன் பிறகு பகவானை பார்த்து ஞானம், பலம், ஐஸ்வர்யம், சக்தி, தேஜஸ், வீரியம் முதலிய ஷட்குணங்கள் கொண்ட பரமாத்மனே, நானும் எனது அம்சத்தினால் அவதரிக்கப் போகின்றேன் எனக்கு என்று முன்னர் முடிந்த உமது வார்த்தையை சத்தியம் செய்வதற்காக என்னுடைய கிரகத்தில் அவதாரம் செய்திருக்கின்றாயே, இது என்னுடைய பாக்கியமே பாக்கியம். நீ ஜீவாத்ம பரமாத்மாவின் உண்மையை அறிவிப்பதாகிய சாங்கிய சாஸ்திரத்தை இயற்றி உலகத்தில் பரவச் செய்யும் பொருட்டே அவதாரம் செய்துள்ளாய். பரிபூர்ணனான உன்னை நான் சரணம் அடைகின்றேன். ஜீவனானது அகங்காரம், காலம் இவற்றை சரீரமாக கொண்டவன். சத்வ, ரஜசு, தமசு முதலிய மூன்று குணங்களை உடையவன். ஆனால் நீயோ எல்லோருக்கும் மேலானவன், ஜெகத்காரணன், கபிலன் என்ற பெயர் கொண்டுள்ள உன்னை சரணம் செய்கின்றேன். தற்பொழுது நான் சம்சாரத்தை துறந்து சந்நியாச தர்மத்தை பின்பற்றலாம் என்று எண்ணுகின்றேன். இது உனக்கு சம்மதம் தானா? எனக்கு அனுமதி கொடுப்பாயா என்றும் கேட்டார். அதற்கு பகவானானவன் சொல்கின்றார், முனிவரே, ஜீவாத்ம பரமாத்ம உண்மையை அறிவதற்கு பயன்படுவதான பிரகிருதி, புருஷன், ஈஸ்வரன் என்கின்ற தத்துவங்களின் உண்மையை உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் அறியும்படி சொல்லும் பொருட்டே நான் அவதாரம் செய்துள்ளேன். இதுவே என்னுடைய ஜென்மத்திற்கு பிரயோஜனம். இந்த உண்மை எளிதில் அறிய முடியாதது. இதை நான் முன்னமே உபதேசம் செய்திருக்கின்றேன். ஆயினும் வெகு காலம் ஆனதால் அந்த ஆத்ம ஞான மார்க்கம் பாழடைந்துள்ளது. எனவே மீளவும் அதை நிலைநிறுத்தவும் பொருட்டே இந்த தேகத்தை கொண்டுள்ளேன். கர்த்தம முனிவரே, நான் உனக்கு அனுமதி கொடுத்தேன். உன் விருப்பப்படி நீ துறவியாக செல்வாயாக. நீ செய்யும் கர்மங்களின் பலன்களில் பற்றில்லாமல் அதனை எனக்கு அர்ப்பணம் செய்து மிருத்யுவை ஜெயித்து மோட்சத்தின் பொருட்டு என்னை பணிந்து வருவாயாக. நான் எனது தாயான தேவகூதிக்கு பிரம்ம வித்யை உபதேசிக்கப் போகின்றேன். பிரம்ம வித்யை சமஸ்த கர்மங்களையும் போக்குமாதலால் அவளும் இந்த உபதேசத்தினால் மிருத்யுவை கடப்பாள். கர்த்தம பிரஜாபதி புதல்வராகிய கபிலரை பிரதட்சிணம் செய்து வணங்கி இவ்வாறு கூறியவுடன் அவரை வணங்கி நமஸ்கரித்து பின் வனத்திற்கு சென்றார். பரமபுருஷனிடத்தில் மேலான பக்தி யோகத்தினால் நிலைக்கின்ற மதி உடையவராகி அனைத்து பொருட்களிலும் பகவான் இருப்பதை கண்டு கொண்டார். பல்லாண்டுகள் தவம் செய்து அனைத்தையும் சமமாக பார்க்கின்ற மனம் கொண்டவராக பாகவதர்கள் பெறும் கதியாகிய மோட்சத்தை பெற்றார் கர்த்தமர். தந்தையாகிய கர்த்தமர் ஆரண்யம் சென்ற பிறகு கபில பகவான் தாயான தேவகூதிக்கு பிரியம் செய்யும் வகையில் அந்த பிந்துசரசின் கரையிலேயே தங்கினார். தாயாகிய தேவகூதி தனக்கு பிரம்மா உரைத்ததை நினைவு கூர்ந்தாள். இவன் சாக்ஷாத் பரமபுருஷனே, உனக்கு தத்துவ உபதேசம் செய்து உன்னை அஞ்ஞானத்தை போக்குவான் என்று பிரம்மா கூறியதை நினைத்து கபிலரிடம் சென்றாள். பிரபு, இத்தனை காலமாய் நான் இந்திரியங்களின் திருப்தியினாலேயே காலங்களை கழித்து விட்டேன். அதுவே புருஷார்த்தம் என்று இருந்தேன். அந்த நினைவு மாறி இது அஞ்ஞானம், இதனை போக்கிக் கொள்ள வேண்டும் என்னும் புத்தி உண்டாயிற்று. இப்பொழுது இதுவே எனக்கு உனது அனுகிரகத்தினால் கிடைத்த கண்ணாகும். அத்தகைய அஞ்ஞான இருளை போக்குவதற்காகவே நீ சூரியன் போல் என்னிடம் அவதரிக்கின்றாய். பகவானே, இந்த தேகத்தில் நான் என்றும் என்னுடையது என்றும் அபிமானத்தை நீயே ஏற்படுத்தினாய். தேவனே, அத்தகைய அபிமானத்தை நீயே போக்க வேண்டும். உன் சங்கல்பத்தினால் உண்டான மோகம் உனது சங்கல்பத்தினாலேயே போக்க வேண்டும். தன்னிடத்தில் பக்தி செய்கின்றவர்களுடைய சம்சார விஷயத்திற்கு கோடாளி போன்றவனும் ரட்சிப்பதில் சமர்த்தனும் தர்மங்களில் சிறந்த நிவர்த்தி தர்மத்தை அறிந்தவர்களில் மேன்மை உற்றவனுமாகிய உன்னிடம் நான் பிரகிருதி, புருஷன், ஈஸ்வரன் ஆகிய மூன்றின் தத்துவங்களையும் அதன் உண்மைகளையும் அறிய விரும்பி சரணம் அடைந்தேன் என்று கூறினாள். கபில பகவான் புன்னகை தவழ்ந்த முகத்துடன் தேவகூதியை பார்த்து உரைக்கின்றார். தன்னைத்தான் யாரென்று அறிய முற்பட வேண்டும் தாயே. தனித்து தவயோகத்தில் ஈடுபட வேண்டும். இந்த ஆத்ம ஞான யோகத்தை பெறும் ஜீவர்களின் சுகதுக்கங்கள் அடியோடு தொலைந்து போகும். இந்த ஆத்ம யோகத்திற்கு சமம், தமம் முதலிய பல வகை அங்கங்கள் உண்டு. இந்த ஜீவாத்மாவின் சம்சார பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணமாகின்றது. உலக விஷயங்களில் பற்றுடைய மனமானது சம்சார பந்தத்தை விளைவிக்கும். பரமபுருஷனிடத்தில் பற்றுடைய மனமானது மோட்சத்தை விளைவிக்கும். ஆத்மா அல்லாத தேகத்தில் ஆத்மா என்னும் அபிமானம் அகங்காரம் எனப்படும். தன்னுடையது அல்லாத வஸ்துவில் தன்னுடையது என்று என்னும் அபிமானம் வைப்பது மமகாரம் எனப்படும். இந்த அகங்கார மமகாரங்களினால்தான் காம, குரோத, லோப, மத, மோகாதிகள் உண்டாகின்றன. அவற்றால் புண்ணியபாவம் என்னும் அழுக்குகளும் உண்டாகும். இந்த அழுக்குகள் நீங்கி வைராக்கியம், பக்தி இவைகள் கூடினால் மாயையின் பரிணாமங்களாகிய சரீரம், இந்திரியம், மனது, பிராணன் இவற்றை விட மேலான ஸ்வயம் பிரகாசமான ஆத்மாவையும் சம்சார பந்தத்திற்கு காரணமான வீரியம் தலை சாய்ந்து ஓய்ந்துள்ள மாயையும் தனித்தனியே காண இயலும். பக்தி ஒன்றை மோட்சம் பெறுவதற்கான உபாயமாகும். ஜீவாத்மாவுக்கு பற்றும் பாசமும் உலக விஷயங்களில் உண்டு என்று பண்டிதர்கள் நிர்ணயம் செய்துள்ளார்கள். அந்த பற்றும் பாசமும் சாதுக்களிடத்தில் சேர்ந்தால் அதுவே மோட்சத்தின் துவாரமாகும். அத்தகைய சாதுக்கள் யார் என்று சொல்கின்றேன் கேள் என்று கூறுகின்றார் பகவான். மூர்கரிடத்திலும் கோபம் கொள்ளாமல் பூமியைப் போல் பொறுமையாக உடையவர்கள், பிறருடைய துக்கத்தை பொறுக்க முடியாமல் அவரோடே வருந்தி பலன் எதுவும் எதிர்பார்க்காமல் அவரது துக்கத்தை போக்க முயல்பவர்கள், அனைத்து பிராணன்களுக்கும் நண்பராய் இருப்பதால் எதிரிகளே இல்லாமல் இருப்பவர், செவி வாய் கண் மூக்கு உடல் என்னும் வெளியில் தெரியும் இந்திரியங்களையும் மனம் என்னும் உள் இந்திரியத்தையும் வென்றிருப்பவர், நடத்தையே பூஷணமாக உடையவர், இத்தகையோரே சாதுக்கள் ஆவார்கள். மற்றும் ஈஸ்வரனான என்னிடத்தில் மாறாத மனதுடன் எவர் திடமான பக்தி செய்பவராகி அந்த பக்திக்கு விரோதியாகிய மற்ற பிரவிருத்தி தர்மங்களையெல்லாம் கைவிட்டுவிட்டு பந்துக்களை துறந்து என்னையே சகலவிதமான பந்துவாக நினைத்து என்னுடைய கதைகளை நினைத்து சந்தோஷம் கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த கதைகளை கேட்பதும் சொல்வதுமாக இருப்பார்களோ அவர்களே சாதுக்கள் ஆவார்கள். என்னிடத்தில் நிலை நின்ற மனதை உடைய இவர்களை பல வகையான சம்சார தாபங்கள் எவையும் வருந்தச் செய்வதில்லை. இப்படிப்பட்ட சாதுக்கள் சகலத்தையும் துறந்தவர்கள். இவர்களே புண்ணிய பாப தோஷங்களை போக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் ஆவார்கள். இவர்களோடு சவகாசம் செய்வதால் புண்ணிய பாப தோஷங்கள் தானே தொலையும். அப்பொழுது சீக்கிரமாகவே மோட்ச மார்க்கத்தில் சிரத்தையும் என்னிடத்தில் பிரீத்தியும் உண்டாகும். ஜாதி ஆசிரியம் நிமித்தம் என்று கூறப்படும் துஷ்டமான அன்னம் முதலியவை சத்வாதி குணங்களின் பரிணாமங்களாகும். இவற்றில் ஜாதி துஷ்டங்கள் வெங்காயம் கஞ்சா முதலியவை, சண்டாலபதியும் தாதிகளின் அன்னமும் ஆசிரிய துஷ்டமாகும். எச்சில் முதலியவற்றால் கெடுதி அடைந்த அன்னமானது நிமித்த துஷ்டமாகும். இங்கனம் துஷ்டமான அன்னங்களை விரும்பாமல் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் என்னிடம் செய்யும் பக்தியினால் இந்த தேகத்தின் முடிவில் என்னை பெறலாம் என்கின்றார் கபில பகவான். தேவகூதி மோட்சத்தை சாதித்து கொடுப்பதான அந்த பக்தி ஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்று எனக்கு விவரமாக கூற வேண்டும் என்கின்றாள். எல்லையில்லாத மகானந்த ஸ்வரூபனே, நீ சொன்ன பக்தியோகம் அறிஞர்களுக்கும் அரியதாக உள்ளது. நானோ பெண் பிள்ளை, மந்த புத்தியினல், எனவே நான் எப்படி அறிவது என்பதை விளக்கி அனுகிரகம் செய்வாயாக என்றும் வேண்டிக் கொண்டாள். சாந்த ஸ்வரூபம் உடையவளே, பாகவதர்கள் தேகத்தை விடுத்த பின் அச்சுராதி மார்க்கம் வழியாக பரமபதம் வருகின்றார்கள். சுத்த சத்துவமயமான அந்த என்னுடைய லோகத்தில் அழிவு என்பதே இல்லை. அங்கு விளைகின்ற ஆனந்த அனுபவத்திற்கு எந்த காலத்திலும் அழிவே இல்லை. காலச்சக்கரமும் அவர்களை தீண்டுவதில்லை. ஹிதமான உபதேசம் செய்கின்ற குருவும் ஹிதம் செய்கின்ற நண்பனும் பூஜிக்கத்தகுந்த இஷ்ட தேவதையும் நானாகவே இருப்பேன். அத்தகைய என்னை மாறாத பக்தியுடன் எவர் பூஜிக்கின்றார்களோ அவர்களை சம்சார சாகரத்தினின்றும் கடக்கச் செய்வேன். என்னை தவிர மற்ற அனைவரும் ஜீவாத்மாக்களே, கர்மங்களுக்கு உட்பட்டவர்களே. அனைத்து தேவதைகளும் என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பவைகளே. ஆகையினால் ஞானயோகமும் வைராக்கியமும் கூடிய பக்தியோகத்தினால் என்னிடத்தில் மனதை சமர்ப்பித்து அதை என்னிடத்திலேயே நிலைநிறுத்தினால் போதுமானது. இதுவே மோட்சம் பெறுவதற்கு உண்டான செயல் என்று தனது தாயான தேவகூதிக்கு கூறுகின்றார் கபில முனிவர். நேயர்களே, கபில தேவர் தேவகூதிக்கு மட்டுமல்ல நமக்கும் இவ்வாறே செய்து மோட்சம் பெற வேண்டும் என்று உபதேசம் செய்கின்றார். நாம் முடிந்தவரையில் அதனை பின்பற்றி நற்பலன்களை பெறுவோமாக என்று கேட்டுக்கொண்டு இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். சென்னை திருவான்மியூரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.